நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அறிவியல் அறிவோம். இன்றைய நிகழ்ச்சியில் நானோ தொழில்நுட்பம் குறித்து விளக்குகின்றார் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நானோ தொழில்நுட்பத்தை பற்றி சில தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். நானோ தொழில்நுட்பங்கிற ஒரு துறை வந்து சமீப காலமாக பரவலாக பேசப்பட்டு இருக்க ஒரு துறை. இது ஏன் அப்படின்னா, இதனோட பயன்பாடு வந்து பறந்து விரிந்து இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கணினி, அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மின்னணு துறை, அப்புறம் உணவு பதப்படுத்துதல், அப்புறம் வந்து உயிரி தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி வந்து இதனோட எல்லைகள் வந்து பறந்து எல்லா துறைகளிலும் வியாபித்து இருக்கிறதுனால உலகளாவிய பார்வை வந்து இந்த தொழில்நுட்பத்தில் வந்து ரொம்ப குவிஞ்சிருக்கு. நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் வந்து எல்லா மேடை பேச்சுகள்லையும் இந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை வந்து நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் நிறையா முனைப்புடன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும்ங்கிறது வந்து ஒரு கோரிக்கையாகவே வச்சுட்டு வரார். அப்போ இதனோட அவசியம் வந்து இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு பார்வை வந்து குவிந்திருக்கு. இதனோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து இந்த நானோ தொழில்நுட்பத்தின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் மூலம் நிறைய பயன்பாடுகள் வந்து நம்ம மனித சமுதாயத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதும் வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து முதல்ல இது என்ன, இந்த தொழில்நுட்பம்னா என்ன, இது ஏன் வந்து இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து நானோங்கிறது என்ன அப்படின்னா, மிக மிக சிறிய என்பது அதனோட பொருள். ஆக்சுவலாக அது வந்து ஒரு கிரேக்க வேர்டு. இப்போ நம்ம வந்து பொருள்களை அளக்கிறோம்ல, சென்டிமீட்டர், மில்லி மீட்டர், அப்புறம் கிலோமீட்டர், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அளவீடுக்காக வைத்துக்கக்கூடிய வார்த்தைகளில் இந்த நானோ மீட்டருங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மீட்டரில் 100 கோடியில் ஒரு பாகம் அப்படின்னா 10^-9, அதாவது 0.0000 அந்த 9 போட்டதுக்கப்புறம் 1 போகிறோம் பார்த்தீங்களா, அவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப சின்னது அப்படிங்கிறது தான் இந்த நானோங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். இப்போ இதுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் என்ன சம்மந்தம், நானோங்கிறது சின்னன்றோம், எப்படி எல்லா துறைகள்லையும் இது பரவுது அப்படின்னு சொல்கிறப்ப ஆரம்ப காலத்து இதோட இதை பார்க்குறோம். பார்க்குறப்ப 1954-59 இந்த வாக்கில் வந்து ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட்டு, ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் வந்து நோபல் பரிசில் வாங்கியிருக்கார். எலக்ட்ரோடைனமிஸ்ட்ங்கிற ஒரு ஃபீல்டில் வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. அவர் வந்து ஒரு சொற்பொழிவு கொடுக்குறார், தெர் இஸ் பிளண்டி ஆஃப் ரூம் அட் த பாட்டம் அப்படி சொல்லிட்டு, கீழே ஏராளமான அறைகள் உள்ளன அப்படிங்கிறது அதோட தமிழ் மீனிங். இந்த தலைப்பில் வந்து ஒரு சொற்பொழிவு கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே அணுக்களால் ஆக்கப்பட்டது தான், அது வந்து எந்த டவுட்டும் கிடையாது. அணுக்கள் ஆக்கப்பட்ட இந்த மேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கட்டுப்படுத்துவதன் மூலம் நம்ம வந்து சில காரியங்கள் நமக்கு சாதகமாக செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்தாக்கத்தை வந்து சொல்கிறாரு. இது ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு திடப்பொருள்னு வச்சிங்களேன், ஒரு மரம், மரம்ங்கிறது ஒரு திடப்பொருள், சாலிட் மெட்டீரியல். அந்த மர அணுக்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று நெருங்கி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி கொண்டு அந்த ஒரு உருவத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. சின்ன சின்ன கூழாங்கற்கள்லாம் ஒரு குவியலாக போட்டு வச்சுருக்காங்க. அந்த கற்குவியலில் இருக்கிற ஒரு கூழாங்கல் எடுத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அந்த மாதிரி வந்து மாற்றி வச்சுக்கலாம். இயற்கை வந்து அந்த அணுக்களை வந்து இடமாற்றுறதுக்கு வந்து அனுமதிக்குது. ஆனால் நம்ம வந்து அணுக்களுக்குள்ளார இருக்கிற அந்த அணுக்கருவையும் எலக்ட்ரான்கள் சுற்றிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து நுணுக்கமாக போகிறப்ப தான் அந்த அணுவோட ஸ்ட்ரக்சர் வந்து சிதைவடையுது. சில வேலைகள்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் நடக்குது. ஸோ அப்போ வந்து அணுக்களை மாற்றி அமைக்கிறதுல வந்து இயற்கையை வந்து எந்த ஒரு தலையீடும் பண்ணுறது கிடையாது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அணு அளவில் நம்ம போகிறப்ப, ரொம்ப சின்ன அளவில் நம்ம வந்து நெருங்கி போகிறப்ப புவியீர்ப்பு விசைங்கிற ஒரு கருத்தாக்கம் வந்து அங்கே செயலிலிருந்து போகும். அது இல்லாமல் வேண்டர் வால்ஸ் கவர்ச்சிங் ஒரு கருத்தாக்கம் வந்து இயற்பியல் துறையில் இருக்குது. அந்த மாதிரி கவர்ச்சி விசைகளுக்கும் செயலிழந்து போகும் அப்படின்றப்ப எந்த ஒரு துகளாக இருந்தாலும் அந்த மிகச்சிறிய அளவுக்கு நம்ம கொண்டு நெருங்கி போகிறப்ப அதனோட பண்புகள்லாம் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த ஸ்பீச்சில் சொல்கிறப்ப என்னென்னா, ஒரு குண்டூசி முனையின் தலையில் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா தகவல் களஞ்சியத்தையே வந்து குண்டூசி முனையில் வந்து அடக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த கருத்தாக்கம் வந்து 1950 வாக்கிலே சொல்லப்பட்டிருந்தாலும் 1980களில் தான் வந்து ஜப்பான் விஞ்ஞானிகள் வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து வளர்த்தெடுக்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக நடைமுறை சாத்தியமாக எந்த ஒரு சாதனமும் செய்ய முடியவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அணு பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது, கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதாவது நானோ மீட்டருங்கிறத எதை சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், நம்மளோட தலைமுடியோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 60,000-80,000 நானோ மீட்டர்கள். நம்மளோட தலைமுடி சைஸ் எவ்வளோ சின்னதாக இருக்குது, அதுவே 60,000-80,000 நானோ மீட்டர்கள். அப்போ ஒரு நானோ மீட்டர் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு நானோ மீட்டர் சைஸில் வந்து அணுக்களை வந்து அடுக்கி பார்க்குறாங்க, அதிலே வந்து 8-10 அணுக்கள் வந்து ஒரு நானோ மீட்டர் சைஸ்குள்ளாரே வந்துடுது. அப்போ இது எவ்வளோ ஒரு சிக்கலான ஒரு விஷயம். இது சாத்தியப்படுமா அப்படின்னா சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் இதை சாத்தியமாக்கிட்டாங்க. இப்போ தற்காலத்து நிலவரப்படி வந்து இப்போ உணவு பதப்படுத்தும் துறையிலலாம் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து எதிர்நோக்கிட்டு இருக்காங்க இந்த நானோ தொழில்நுட்பத்தின் மூலமாக. கணினி துறையில் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இப்போ நேரடியாக நம்ம பார்க்குறோம், எல்லா சாதனங்களும் சின்னதாகிட்டே போகுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு காலத்தில் வந்து செல்ஃபோன் வந்து எப்படி இருந்ததுன்னா செங்கல் மாதிரி இருந்தது பெருசாக. இப்போ நம்மளுக்கு வந்து செல்ஃபோனே இல்லாமல் கூட காதலே வச்சு பேசிகிட்டு இருக்கேன், ஏதோ வந்துச்சு. இந்த மாதிரி வந்து பொருட்கள்லாம் சின்னதாக என்ன ஆகுதுன்னா அதோட தரம் வந்து குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் நமக்கு பயன்கள் இருக்குது, அது வந்து நேரடியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ மின்னணு துறையில் பார்த்திங்கன்னா இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்து நானோ தொழில்நுட்பம் மூலமாக இன்றைக்கி சாத்தியமாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த மருத்துவத்துறையில் வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த நானோ டெக்னாலஜியை வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு வச்சிங்களேன், சில வியாதிகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப ஒரு மனித குலத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு வகையில் இருந்துகிட்ருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுங்க, கேன்சர் போன்ற வியாதிலாம். கேன்சர் வியாதி என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு செல் அபிர்விதமாக வளர்ச்சி அடைகிறது, அதுக்கு பேர் தான் வந்து கேன்சர்ன்றாங்க. அது வந்து கட்டுக்கடங்காதபடி ஒரே ஒரு செல் ஒன்றியும் அபிர்விதமாக நம்ம உடலில் வளர்ந்துருச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து இறப்பில் கூட கொண்டு போய் முடியுது. இப்போ இந்த ஒரு வியாதிக்கு வந்து முன்னாடியெலாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கதிர்வீசல் முறை, அதாவது ரேடியோ ஆக்டிவ் கோபால்ட்டுங்கிற ஒரு கதிர்வீசு பொருளை தான் வச்சு எந்த செல் வந்து உருவாக்குதோ அந்த செல்லை வந்து அழிக்கிறது. மனித உடம்பில் செல்கள் அபிர்விதமாக வளர்ச்சி அடைகிறது தான் வந்து கேன்சர் வியாதி. இந்த வியாதியை வந்து குணப்படுத்துறதுக்கு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல், அதாவது கதிரியக்க தனிமங்கள் கோபால்ட் 60 மாதிரியான தனிமங்களை தான் வந்து பயன்படுத்தினாங்க. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தனிமத்துலேருந்து வர வெளியிற கதிர் இருக்குல்லையா ஒளி, அதை வந்து பார்த்திங்கன்னா மற்ற அணுக்கள்லாம் சிதைக்குது. அப்போ வந்து சைடு எஃபெக்ட் வரத்துக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கருதுனாங்க. அதுவும் இல்லாமல் அந்த தனிமத்தை ஹேண்டில் பண்ணுறது கையாளுறது ரொம்ப சிரமம். இப்போ வியாதி உள்ளவருக்கு நம்ம போய் குணப்படுத்துகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன், நமக்கு நல்லா இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நடைமுறை சிக்கல்கள்லாம் இருந்தது. இப்போ வந்து தங்க நானோ துகள்னு சொல்கிறாங்க, அந்த கோல்டன் பார்ட்டிகள் சின்ன சைஸாக அதை வைக்கி நம்ம அதுக்குள்ளே மருந்தை வந்து ஒட்டி உள்ளே அனுப்பிச்சோம் அப்படின்னு வச்சுங்களேன், எந்த செல் பாதிக்குதோ அந்த செல்லில் பர்டிகுலராக அங்கே போய் டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி இப்போ வந்து அதை சோதனை மூலமாக செஞ்சு வெற்றியும் கண்டுட்டாங்க. இது வந்து மருத்துவத்துறையில். இப்போ வந்து இன்னும் பார்த்திங்கன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்குமே நிறையா இப்போ நானோ தொழில்நுட்பத்தில் வந்து வந்துட்டுருக்கு. பூச்சிக்கொல்லி மருந்துகள், களைக்கொல்லி இது மாதிரிலாம் வந்து பண்ணுறதுக்கு நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தான் இன்றைய ஆராய்ச்சி. இப்போ உணவு பதப்படுத்தும் துறையில் பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். உணவு பதப்படுத்தும் துறையில் இந்த நானோ தொழில்நுட்பம் எந்தெந்த வகையிலெலாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா உணவுங்கிறது இன்றைக்கி அத்தியாவசிய தேவையில் ஒன்று, உணவை தவிர்த்து நம்ம வாழ்க்கையை நம்ம யோசிக்கவே முடியாது. அப்படின்றப்ப இந்த நானோ தொழில்நுட்பத்தின் தாக்கம் வந்து அதிகமாகிட்டு வருது. அது என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உணவு பதப்படுத்தும் துறையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நானோ சென்சார் சொல்கிறாங்க, நானோ உணர்கருவிகள், அதுக்கப்புறம் நானோ என்கேப்சுலேஷன், கேப்சூல்னால் தெரியும்ல மாத்திரை, அந்த மாதிரி மாத்திரை ஆக்கிறது, அதுக்கப்புறம் நானோ ஃபுட் பேக்கேஜிங், அதாவது நம்ம வந்து இப்போ பேக்கெட்லாம் பண்ணுறோம்ல பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் டப்பாக்கள்லாம் வந்து உணவு அடைத்து விற்கப்பட்டுருக்கு மார்க்கெட்லலாம். ஸோ அந்த மாதிரி உணவு பதப்படுத்த தேவைப்படும் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ்க்கு இந்த நானோ தொழில்நுட்பம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூணு விதமான பயன்பாடு வந்து நடைமுறையில் இருக்குது. இந்த நானோ உணர்கருவிகள், நானோ சென்சார் சொல்கிறோம்ல, அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சேமிப்பு கலனில் நெல்லுக்குள்ளார கொட்டி வச்சுருன்னு வச்சிங்களேன், அதுக்குள்ளார நிறைய பூச்சி பூஞ்சைகள்லாம் வந்து ஈரப்பதத்தினால வந்து வளருது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சென்சார்னால் உணர்கருவியை வந்து நானோ சைஸ்க்கு வந்து உள்ளுக்குள்ளார செஞ்சு சேமிப்பு கணக்குள்ளார வச்சிட்டோம் அப்படின்னா, அந்த பூச்சி வெளியிடக்கூடிய வாசனை அப்புறம் ஒளி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு தகவலை வந்து வெளியில் அனுப்பும். அப்போ குறிப்பிட்ட பூச்சி எந்த மாதிரியான ஒளிகளை அனுப்புங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த பூச்சி அதிகமாக உள்ளுக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து அதை பிரதிநிதித்துவப்படுத்திக்கலாம். இப்போ ஒரு வாரம் காலத்துக்கு வந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நடந்துகிட்ருக்கு உள்ளுக்குள்ளார. ஏன்னா சேமிப்பு கலங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறேன்னா அண்டாவை கவுத்தி வச்ச மாதிரி இருக்கும். அதுக்குள்ளார போய் பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆள் உயரத்துக்கு மேலே பெரிய ஒரு தண்ணி டேங்க் மாதிரி கட்டி வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதுக்குள்ளார நெல்லெல்லாம் போட்டு நம்ம சேமித்து வைக்கிறப்ப கீழே என்ன நடக்குது மேலே என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் வந்து கண்காணிக்கிறது இயலாத காரியம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து இந்த நானோ சென்சார் கருவிகள் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது விஞ்ஞானிகளோட நம்பிக்கை. இது வந்து கனடாவில் வந்து மேனிடோபா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து உணவு சேமிப்பு கலன்களில் இந்த நானோ உணர்கருவிகள் கண்டுபிடித்து சோதனை செய்து வெற்றி கண்டுகொண்டார்கள். அது வந்து ஒரு பெரிய ஒரு மைல்கல்னு சொல்வேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த நானோ என்கேப்சுலேஷனுங்கிற ஒரு தொழில்நுட்பம் உணவு பதப்பம் தொழிலில் பயன்படுத்துகிறாங்க. என்கேப்சுலேஷன்னா என்ன அப்படின்னு வச்சிங்களேன், இப்போ ஒவ்வொரு காய்கறிலையும் ஒவ்வொரு பழங்களையும் தனித்தனி குணாதிசயங்கள்லாம் இருக்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சிங்களேன், தக்காளி வந்து சிகப்பாக இருக்குது சரிங்களா, அதேமாரி கேரட்டும் வந்து சிகப்பாக இருக்குது. அந்த சிகப்பு வர்றது தான் வந்து அந்த தக்காளியோட தனி குணம். அந்த குணம் வந்து வரத்துக்கு சில வேதிவினைகள்லாம் நடக்கும். குறிப்பிட்ட சத்துப்பொருள்கள் கொண்டு பர்டிகுலராக அந்த தக்காளியிலையோ கேரட்லேயே இருக்கும் இல்லையா, இதை வந்து தனியாக பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், நம்ம வந்து கேரட்டை சாப்பிட தேவையில்லை, இந்த மாத்திரையே நம்ம சாப்பிட்டு போயிடலாம். அப்போ வந்து இந்த நானோ சைஸுக்கு வந்து ஒரு பொருளை வந்து நம்ம சின்னதாக பொடியாக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அதனோட சர்ஃபேஸ் ஏரியா அதாவது புறப்பரப்பு வந்து அதிகரிக்கிறதுனால சில குணாதிசயங்கள்லாம் மாறுது. இப்போ வந்து அதை சின்ன மாத்திரையாக்கிட்டதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம கன்சியூம் பண்ண முடியும். உதாரணத்துக்கு என்னென்னு வச்சிங்களேன், சிலவங்களுக்குலாம் இப்போ வந்து கேரட்டே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க என்னென்னா, இந்த கேப்சூல் ஆக்கி நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சிங்களேன், அவங்க கேரட் சாப்பிட தேவையில்லை, இந்த மாத்திரையை சாப்பிட்டாலே போதும், அது கேரட்டில் என்ன சத்து கிடைக்குதோ அதை வந்து நம்ம உடம்புக்கு வந்து நேரடியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கருத்தாக்கம், இதுக்கு வந்து நானோ என்கேப்சுலேஷன் சொல்கிறாங்க. இதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடைமுறையில் வந்து இருக்குது, பொருட்கள்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நேனோ பேக்கேஜிங். இந்த நேனோ பேக்கேஜிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், பேக்கேஜிங்னா ஜென்ரலாக ஒரு பொருளை வந்து பேக்கெட் பண்ணி அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து அது எப்படி சிப்பம் பண்ணிடுதுங்கிறது வந்து பேக்கேஜிங்கிறாங்க. இப்போ எந்த என்விரான்மெண்டில் எந்த பேக்கேஜிங் மெட்டீரியலில் எந்த பொருட்களை கொண்டு நம்ம பேக்கெட் பண்ணுறோங்கிறது வந்து பொறுத்து தான் அதனோட வாழ்நாள், அதாவது பர்டிகுலர் உணவுப் பொருளோட வாழ்நாளை வந்து நீடிக்க முடியும். இப்போ நம்மளோட தொழிற்சாலைகள், உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளோட ஒரு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்க செய்கிற உணவு வகைகளை வந்து அதிக நாளுக்கு சேமித்து வைக்கணும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து 100,000 டன் மூலப்பொருள் வந்து ப்ராசஸ் பண்ணி பிஸ்கட்டாகவோ ரொட்டியாகவோ வந்து வெளியில் வருதுன்னு வச்சிங்களேன், இப்போ அது வந்து ஒரே நல்ல கெட்டு போயிடுது அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுங்க, அவங்க வந்து எப்படி வந்து வியாபாரம் பண்ண முடியும்? அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு தொழிற்சாலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வந்து பறந்து விருந்திருக்கும். இப்போ ஒரு மாநிலத்துக்குள்ளாரே வந்து ஏகப்பட்ட நெட்வொர்க் வச்சுருப்பாங்க, தொடர்புகள்லாம் இருக்கும், எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்தா தான் அவங்க வந்து அந்த உற்பத்தியான பொருளை வந்து நுகர்வோருக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும். அப்போ வந்து எந்த ஒரு உற்பத்தி பொருளாக இருந்தாலும் உணவுப் பொருள் பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் வந்து ரொம்ப முக்கியம். அட் எனி காஸ்ட் எவ்வளோ நாள் நம்ம வந்து அந்த உணவுப் பொருள் தரம் கெட்டு போகாமல் வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இப்போ கன்சியூமர் நம்ம போய் வாங்குகிறோன்னு வச்சிங்களேன், ஒரு பொருளை கடையில் போய் வாங்குகிறோம், நம்ம வாங்கிட்டு ஒரே நாளே நம்ம சாப்பிடவும் முடியாது. அப்படின்றப்ப நம்மளுக்கும் குறிப்பிட்ட உணவுப் பொருளை வந்து உபயோகப்படுத்துறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட பீரியடு வந்து நம்மளுக்கு இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குற நம்மளுக்கு வந்து திருப்தி ஏற்படும். இப்போ பொருள் வாங்கி உடனே வீணாக போச்சு நம்மளால் சாப்பிட முடியல அப்படின்னா நம்மளோட காசை வேலையா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து களையும் விதத்தில் இந்த நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியுமா அப்படி சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ வந்து சாத்தியக்கூறுகள் இருக்குது, நானோ பேக்கேஜிங் மெட்டீரியலை வந்து உற்பத்தி செய்வதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம தீர்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கண்டெய்னர்ஸ்லாம் செய்கிறாங்கல்ல, பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து நானோ மெட்டீரியல், சில்வர் நானோ மெட்டீரியல், இந்த மாதிரி நானோ அளவுக்கு அந்த துகள்களை வந்து பொருட்கள் உருவாக்குறதுக்கு முன்னாடியே வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த கலவையில் அந்த பிளாஸ்டிக் கூலில் வந்து இதை மிக்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, வலுவுள்ளதாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளார ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து இப்போ அழுகி போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அது வந்து என்ன ஆனால் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான், வேதி மாற்றம் தான். மாற்றம் ஆகிறப்ப என்ன ஆகுனா அது வந்து அந்த நம்ம தயார் செய்த அந்த பேக்கேஜிங் மெட்டீரியலில் வந்து ரியாக்ட் ஆகி ஸ்மெல் வந்து வேறு மாதிரி ஆக்கிரும். அதாவது உள்ளுக்குள்ளார பொருள் நல்லா இருந்தால் அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு வாசனையை வந்து வெளியிடும். அதே கெட்டு போச்சுன்னு வச்சிங்களேன், வாசனையே தெரிவிச்சிடும் உள்ளுக்குள்ளார வந்து பொருள் கெட்டு போச்சு அப்படிங்கிறத நுகர்வோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, நம்ம வாங்குகிற பொருள் வந்து நல்லதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஒரு எச்சரிக்கை விதமாக இந்த நானோ தொழில்நுட்பத்தின் மூலமாக அந்த பேக்கேஜிங் மெட்டீரியலை வந்து உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைய நிலையில் பெரும்பான்மையான தனியார் நிறுவனங்கள், உணவு உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் வந்து இந்த நானோ தொழில்நுட்பத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதிக நிதி ஒதுக்கி ஆராய்ச்சிகள் சீரிய முறையில் செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப கீன் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அதை டெவலப் பண்ணி வரணும்னு சொல்லிட்டு. உலகத்தில் வந்து 150 நாடுகள் வந்து நானோ தொழில்நுட்பத்தை பற்றிய ஆராய்ச்சிகள் வந்து தொடங்கிட்டாங்க அப்படி சொல்லி ஒரு புள்ளிவிவர குறிப்பு வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பரவலாக வந்து இந்த தொழில்நுட்பம் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஆராய்ச்சி செய்கிறதுக்கு வந்து அதிக நிதி தேவைப்படும், அதுக்கப்புறம் வந்து சில பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் இருந்தால் தான் வந்து நம்ம இந்த ஆராய்ச்சியை தொடர முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இது வந்து அணு அளவுக்கு வந்து நெருங்கி நம்ம வந்து பார்க்கணும் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா. அப்போ வந்து சாதாரண மைக்ரோஸ்கோப்பில் இதை நம்ம வந்து கண்காணிக்க முடியாது. அதிகமாக உருப்பெருக்கு திறன் கொண்ட மைக்ரோஸ்கோப் வந்து வேணும். மைக்ரோஸ்கோப்னால் நுண்ணீரை பார்க்குறதுக்கான அந்த சாதனம் இருந்தால்தான் இந்த மாதிரி ஆராய்ச்சிகளே நம்ம தொடர முடியும். அந்த மைக்ரோஸ்கோப்லாம் வந்து காசு அதிகம், ரேட் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் பார்க்குறப்ப நம்ம வளர்ந்து வர நாடுகள் வந்து இந்த தொழில்நுட்பத்துக்கு அதிகமாக ஆராய்ச்சி நிதி ஒதுக்க முடியாதுங்கிற ஒரு குறை இருக்குது தான் செய்து. பட் இருந்தாலும் எதிர்காலம் வந்து இதை தான் நம்பியிருக்கு. இப்போ எப்படி வந்து செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் வந்து ஒரு தகவல் பரிமாற்ற புரட்சியை ஏற்படுத்துச்சு, புரட்சின்னு தான் நம்ம சொல்லணும். இன்றைக்கி வந்து செல்ஃபோனோட பயன்பாடு வந்து சின்ன ஒரு கிராமத்தில் இருக்கிற அடிநிலை மக்கள்கிட்ட கூட இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் வந்து அவங்களோட வாழ்க்கையை ஓட்ட முடியாத நிலவிக்கு வந்துருச்சு. இது எதனால் சாத்தியம் ஆச்சு அப்படின்னா செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் வந்ததுனால தான். இப்போ வந்து கார் கண்டுபிடிச்சதுனால இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்தது, தொழிற் புரட்சி உருவானுச்சுன்னு சொல்லி வரலாறு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி அடுத்த ஒரு பெரிய ஒரு தொழிற் புரட்சிக்கு வந்து இந்த நானோ தொழில்நுட்பம் வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்குங்கிறது தான் வந்து எல்லா விஞ்ஞானிகளோட எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு வந்து நிறைவேற்றணுங்கிறது தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரு சவாலான விஷயம்.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நானோ தொழில்நுட்பம் குறித்த விவரங்கள் கேட்டீர்கள். இந்த விவரங்களை நமக்காக வழங்கியவர் நமது பல்கலைக்கழக உணவு பதன்செய் பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள், அல்லது 0422243105 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம்.